அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் சீவகன். பாலத்தீன போட்டிக் குழுக்களான ஃபத்தா மற்றும் ஹமாஸ் ஆகிய இரு குழுக்களிடையே ஏற்பட்ட நல்லிணக்கத்தை அடுத்து பாலத்தீனர்களுடன் நடத்தி வந்த அமைதி பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் அரசு இப்போது இடைநிறுத்தி வைத்திருக்கிறது. காசா பகுதியை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பது குறித்த பிரச்சினையில் இந்த இரு பாலத்தீன குழுக்களிடையே 7 ஆண்டுகளுக்கு முன்னர் விரிசல் ஏற்பட்டிருந்தது. ஆனால் இந்த குழுக்கள் புதன்கிழமை தாங்கள் ஒரு புதிய ஒன்றுபட்ட அரசை உருவாக்க ஒப்புக்கொண்டதாக கூறின.
யுக்ரைனிய எல்லையில் தளமமைத்திருக்கின்ற ரஷ்ய படைகளுக்கு இராணுவ உத்திகளை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு கூறியிருக்கின்றது. யுக்ரைனிய அரசாங்கம் நாட்டின் கிழக்கு பகுதியில் ரஷ்ய ஆதரவு சோதனை சாவடிகளை தாக்கியதாக கூறியதற்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை என்று ஒரு அறிக்கை கூறுகின்றது. கிழக்கு யுக்ரைனில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக படைகள் பயன்படுத்தப்பட்டால் அதன் மூலம் யுக்ரைனிய படைகள் தமது சொந்த குடிமக்களுக்கு எதிராக குற்றமளித்திருக்கின்றன என்று பொருள் என்று முன்னதாக ரஷ்ய அதிபர் புட்டின் கூறியிருந்தார். அப்படியான நகர்வுக்கு குறித்த பிரதிபலன் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
யுக்ரைன் கிழக்கே தனது கட்டுப்பாட்டை மீண்டும் நிலைநாட்ட ஒரு நடவடிக்கையை தான் தொடங்கியிருப்பதாக யுக்ரைன் அரசு கூறுகிறது. யுக்ரைன் படைகள் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளின் கோட்டையாக கருதப்படும் கிழக்கு பகுதி நகரான ஸ்லாவியான்ஸ்க் நகருக்குள் நகர்ந்திருப்பதாக உள்துறை அமைச்சகம் கூறியது. சட்டவிரோத ஆயுத குழுக்களால் நடத்தப்பட்டு வந்த 3 சோதனை சாவடிகள் அழிக்கப்பட்டதாகவும் அது கூறியது. மேலும் பயங்கரவாதிகள் என்று அமைச்சகம் வர்ணித்த குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டதாகவும் அது கூறியிருக்கிறது.
வங்கதேச தலைநகர் டாக்காவில் கடந்த ஆண்டு 1100 தொழிலாளர்கள் பலியாக காரணமான ஆடை தொழிற்சாலை விபத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கான உதவியை அதிகரிக்குமாறு மேற்கத்திய ஆடம்பர ஆடை விற்பனை நிறுவனங்களை ஆர்வக் குழுக்கள் கோரியிருக்கின்றன. அந்த ரணா பிளாசா கட்டிடம் இடிந்ததில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவதற்காக பிரேரிக்கப்பட்ட $40 பில்லியன் நிதி போதாது என்றும் அவை கூறியிருக்கின்றார்கள். நட்ட ஈட்டு நிதியத்துக்கு இந்த நிறுவனங்கள் இதுவரை $15 மில்லியன் மாத்திரமே வழங்கியிருக்கின்றன. இந்த பேரழிவின் ஓராண்டை நினைவுகூறும் வகையில் டாக்காவில் பெரும் ஆர்ப்பாட்டமும் நடந்தது. ரானா பிளாசா கட்டிடத்தின் உரிமையாளருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கூறினார்கள்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
அணு ஆயுத வல்லமை பெற்ற அமெரிக்கா, இந்தியா உட்பட 9 நாடுகள் சர்வதேச சட்டத்தை மோசமாக மீறிவிட்டன என்று குற்றம் சாட்டி பசிபிக் பிராந்திய தீவான மார்ஷல் தீவு வழக்கு தொடுத்திருக்கிறது. அந்த நாடுகள் 1968 அணுசக்தி பரவலுக்கு எதிரான ஒப்பந்தத்தின் கீழ் குறிப்பிடப்பட்ட ஆயுத களைவுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்துவதில் தோல்வியடைந்திருக்கின்றன என்று அது குற்றம் சாட்டுகிறது. இந்த அணு ஆயுத வல்லமை பெற்ற 9 நாடுகளுக்கு எதிராக தி ஹேக் நகரில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தின் மூலம் இந்த வழக்கு தொடரப்படுகிறது. அமெரிக்கா ஒரு அமெரிக்க நீதிமன்றத்தின் மூலமாகவும் வழக்கு எதிர்கொள்ளவிருக்கிறது.
சிரியாவில் அலப்போ மாகாணத்தில் ஒரு சந்தையில் அரசாங்க விமானங்கள் நடத்திய தாக்குதலில் குறைந்தபட்சம் 18 பேராவது கொல்லப்பட்டதாக சிரியாவின் செயற்பாட்டாளர்கள் கூறியிருக்கிறார்கள். தாக்குதல் நடந்த அட்ராப் கிராமத்தில் மேலும் பல மக்கள் இந்த தாக்குதலில் காயமடைந்ததாகவும் பிரிட்டனை தளமாக கொண்ட மனித உரிமைகளுக்கான சிரியாவின் கண்காணிப்பகம் கூறியிருக்கிறது. அண்மைய மாதங்களில் கிளர்ச்சிக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அலப்போ மாகாணத்தில் பல வான் தாக்குதல்களை நடத்திய அரசாங்க படைகள் 100 பொதுமக்களை கொண்டிருக்கின்றன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
கால்பந்து விளையாட்டில் பந்தய மோசடி செய்பவர் என்று உலக அளவில் அவப்பெயர் பெற்றவர்களில் ஒருவரான வில்சன் ராஜ் பெருமாள் என்ற சிங்கப்பூர் பிரஜையை அவர் கைதாகியிருக்கும் பின்லாந்திலிருந்து சிங்கப்பூருக்கு நாடு கடத்த தாங்கள் முயன்று வருவதாக சிங்கப்பூர் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். இவர் ஏற்கனவே பின்லாந்தில் கால்பந்து விளையாட்டு பந்தய மோசடியில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் சிறை தண்டனையை அனுபவித்தவர். இவர் சிங்கப்பூரிலிருந்து இயங்கும் கும்பல் ஒன்றில் முக்கிய பங்காற்றியதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்.
பாகிஸ்தானின் வடமேற்கு பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் குறைந்தபட்சம் 16 தீவிரவாத சந்தேக நபர்கள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஹைபர் பழங்குடியின மாவட்டத்தில் தீவிரவாதிகளின் மறைவிடம் என்று நம்பப்படும் ஒரு வளாகத்தை இலக்கு வைத்து போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக ராணுவம் கூறுகின்றது. தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இந்த மாதம் முற்பகுதியில் 23 பலியாக காரணமான குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்களே இந்த கிளர்ச்சிக்காரர்கள் என்று குற்றம் சாட்டப்படுகின்றது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.